அஞ்சலி. அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்களுடன் இணைந்து சமய சிந்தனை வழங்கும் இந்த வேளையில், இன்றைய தினம் ஆலயத்திலும் வீடுகளிலும் பூஜைகள் நிகழ்த்தும் போது பயன்படுத்தப்படும் மணி ஓசை பற்றிய சுவையான சிறு குறிப்புகள் கேட்கலாம் வாருங்கள். கோவிலிலும் சரி வீட்டிலும் சரி, பூஜை செய்யும் போது மணி அடிப்பது வழக்கமாக உள்ளது. சாதாரண மணிதானே என நாம் எண்ணிவிடக்கூடாது. மணி அடிப்பதால் பல நன்மைகள் உண்டு. மணியை அடிக்கின்ற போது ஒரே மாதிரியாக மணியை அடிக்கக்கூடாது. மெதுவாக மணியை அடித்தால் சாம்பிராணித்துவம் சுவாமிக்கு காண்பிக்கப்படுகிறது என்று அர்த்தம். கனகனவென்று அடித்தால் சுவாமிக்கு தீபம் காட்டப்படுகின்றது என்று பொருள். இரண்டு பக்கமும் விசேடமாக அடித்தால் திருமஞ்சனம் நடக்கிறது என்று பொருள். மெதுவாக சீராக அடித்தால் இறைவனுக்கு அமுது படைக்கப்படுகின்றது என்று பொருள். மணி அடிப்பதன் தொனியை வைத்தே கோவிலில் நடக்கும் பூஜைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். மணியோசையில் ஓம் என்ற பிரணவம் ஒளிந்திருக்கிறது. தேவதைகளை வரவழைத்து துஷ்ட பிரகிருதிகளை தூர ஓட்டும் தன்மை வாய்ந்தது மணியோசை. இறைவனுக்கு அமுது படைக்கும் வேளை நிசப்தமாக இருக்க வேண்டும். அமங்கல பேச்சுக்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காக மணி அடிக்கப்படுகிறது. பூஜையின் போது அடிக்கப்படும் காண்டாமணி மிகவும் சப்தமாக ஒலித்து பிற தீங்கான சப்தங்களை அழுத்தி போகச் செய்யும். உலக வாழ்க்கையிலிருந்து இறைவன் தன் பக்கம் அலைக்கும் ஒலியை எழுப்புகின்றது மணியோசை. இதனால் திருநாவுக்கரசர் ஓசை ஒலியெலாம் ஆனாய் போற்றி என்று சிவபெருமானை போற்றி பாடியுள்ளார். மணியோசை எழுப்பும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாது என்பது ஐதீகம். இதனால் வழிபாடுகளின் பொழுது வீடுகளிலும் கூட பூஜை நேரங்களில் மணி ஒலிப்பது நன்மை தரும். பூஜை பொருளில் ஒன்றான மணியை இஷ்டம் போல நினைத்த நேரமெல்லாம் அடிக்கக்கூடாது. அதற்குரிய நேரத்தில் மட்டுமே ஒலிக்க வேண்டும் என்று பரசுராம கல்பசூத்திரம் கூறுகின்றது. எனவே ஆலயங்களில் அபிஷேகத்தின் போதும் சாம்பிராணி காட்டும் போதும் தீபாராதனை வேளையிலும் நைவேத்தியம் செய்கின்ற போதும் நீராஞ்சனம் என்னும் கற்பூர ஆரத்தியின் போதும் அதேபோன்று வீடுகளில் பூசை செய்து ஆராத்தி காட்டும் போதும் மணியோசை எழுப்பி இறையருள் கைவரப்பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். புரட்டாதி சனி விரதம் பற்றிய அறிவித்தல். திருமுருகன் அடியார்களே, இம்முறை புரட்டாதி சனி விரதம் 4 வாரங்கள் வருகின்றது. அதாவது 24/9/22, 1/10/22, 8/10/22, 15/10/22 இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதாவது இந்த விரதம் நவராத்திரி விரதம் வருவதால் அந்த 2வது சனிக்கிழமை, அதாவது 1/10/22 அன்று மட்டும் சனி பகவானுக்கு அமுதாலயத்தில் எள்ளெண்ணெய் எரிக்க முடியாது. மற்ற நாட்களில் எழுந்து எரிக்க வரலாம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். அபிஷேகம் அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம் என்றும் திருமுருகன் திருப்பணி சம்மையினர் உங்களுக்கு அறியத் தருகின்றார்கள். இந்த சனி விரத காலத்தில் நிகழ்ச்சி நிகழ்கள் காலை 8:30 மணிக்கு சனி பகவான் அபிஷேகம், காலை 9:15 மணிக்கு நித்திய பூஜை, காலை 9:30 மணிக்கு சனி பகவான் விசேட பூஜை, காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அர்ச்சனை எள்ளெண்ணெய் எரித்தல் வழிபாடு நடைபெறும். மாலை 7 மணிக்கு நித்திய பூஜை, மாலை 7:30 மணி முதல் மாலை 8:30 மணி வரை அர்ச்சனை எள்ளெண்ணெய் எரித்தல் வழிபாடு நடைபெறும். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் நவராத்திரி விழா விஞ்ஞாபனம். முருகன் அடியார்களே, எமது ஆலயத்தில் எதிர்வரும் 26/9/22 திங்கட்கிழமை நவராத்திரி விழா ஆரம்பமாகி அக்டோபர் 5/10/22 புதன்கிழமை வரை அபிஷேக ஆராதனைகளும் இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று நவராத்திரி விசேட பூஜை நடைபெற திருவள்ளுவர் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் நவராத்திரி விழாவில் பங்கு பற்றியும் இன்னிசை நிகழ்ச்சிகளை கேட்டும் ரசித்தும் அம்பாளின் திருவருள் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எதிர்வரும் 26/9/22, 27/9/22, 28/9/22 துர்கா தேவிக்கும், 29/9/22, 30/9/22, 1/10/22 இந்த 3 நாட்கள் லட்சுமி தேவிக்கும், 2/10/22, 3/10/22, 4/10/22 இந்த 3 நாட்களும் சரஸ்வதி தேவிக்கும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும். அடுத்த நாள் அதாவது 5/10/22 புதன்கிழமை 6 மணிக்கு விஜயதசமி என்பதையும் அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். இந்த 9 நாள் நிகழ்ச்சி நிரல்கள் அதாவது 26/9/22 முதல் 5/10/22 வரை மாலை 6:15 மணிக்கு அம்பாள் அபிஷேகம், 6:50 முதல் 7:30 வரை கலை நிகழ்ச்சிகள், 7:30 முதல் 8 மணி வரை நித்திய பூஜை, 8 மணிக்கு வசந்த மண்டப கொலு பூஜை நடைபெற்று அடியார்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். ஆகவே அடியார்கள் அனைவரையும் நவராத்திரி விழாவில் பங்கு பற்றியும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்தும் அம்பாளின் திருவருள் பெற்று கல்வி செல்வ ஞானத்துடன் சிறப்புடன் வாழ்வீர்களாக அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நவராத்திரி காலங்களில் நடைபெறும் நிகழ்ச்சி நிரல்களில் கலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவித்தல்களை இப்பொழுது தருகின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை மாலை 6:50 முதல் 7:10 வரை ஆக்லாந்து நுண்கலை பிரிவு மாணவர்களின் அதாவது அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மாணவர்களின் வேத பாராயணமும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி கலைச்செல்வி உதயகுமாரனின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெறும். அடுத்த நாள் 1ஆம் தேதி அக்டோபர் சனிக்கிழமை மாலை 6:50 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி ரேணுகா கேதிசனின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி கல்பனா உமாவரனின் மாணவ மாணவிகளின் பாட்டு கச்சேரியும் விளம்பரம். அடுத்த நாள் 2ஆம் தேதி அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி ரட்னா சிதம்பரநாதன் அவர்களின் மாணவ மாணவிகளின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:20 வரை குமாரி ஏ கன்னியாகுமாரி அவர்களின் மாணவனின் வயலின் இசை கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:20 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி வத்சலா பாலச்சந்திரனின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெறும். அடுத்த நாள் 3ஆம் தேதி அக்டோபர் திங்கட்கிழமை 6:50 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி அனுஷாவின் மாணவ மாணவிகளின் பாட்டு கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை டாக்டர் பத்மா கோவர்த்தனின் மாணவ மாணவிகளின் பாட்டு கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 4ஆம் தேதி அக்டோபர் செவ்வாய்க்கிழமை 6:50 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி பவானி சுரேஷ் அவர்களின் மாணவிகளின் வீணை இசை கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திராவின் மாணவர்களின் மிருதங்க இசை கச்சேரியும் இடம்பெறும். எனவே இந்த 9 நாட்களும் நடைபெறும் இந்த கலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து தொடர்ந்து நடைபெறும் பூசைகளிலும் அபிஷேகங்களிலும் கலந்து இறையர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். அடுத்து நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. விஞ்ஞானம் விளக்கும் மெஞ்ஞான நவராத்திரி. சிவம் என்றால் முழுமையான செம்பொருள், பரிபூரணமானது என்று பொருள்படும். அந்த சிவத்தின் சரிபாதி கூறாக இருப்பது சக்தி. சக்தி கூறு செயல்படும் சக்தியாகும். சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்தால்தான் உலகமே உருவாகி இயங்கும். சிவம் என்பதென சூரியனுக்கு ஒப்பிட்டால் சூரியனின் ஒளிக்கதிர்களை சக்திக்கு ஒப்பிடலாம். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனின் பயனில்லை. இரண்டும் சரியான அளவில் நிலையில் ஒருங்கிணைய வேண்டும். சக்தி ஒன்றே ஒன்றுதான், அதுவே மகாசக்தி. அந்த சக்தி செயலாக்கம் பெறும்போது பல கூறுகளாக பிரிகின்றது, வெளிப்படுகின்றது. அப்படி பல்வேறு கூறுகளாக பிரிந்து வெளிப்படும் சக்திகளை எல்லாம் சித்தர்களும் அருட்பெரியார்களும் தமது தெளிந்த தெய்வீக மனநிலையில் உணர்ந்து வகைப்படுத்தினர். அவ்வாறு வகைப்படும் பொழுது அவை முப்பெரும் பிரிவுகளாக அமைவதை அறிந்து மகிழ்ந்தனர். அம்முப்பெரும் பிரிவுகளையும் பாமர மக்களும் எளிதில் அறிந்து போற்றி பயன்பெற அவற்றிற்கு கலை வடிவங்களை தங்கள் தெய்வீக கற்பனையில் கண்டு மூன்று வழிபடும் வடிவங்களாக முத்தங்களாக செய்தனர். ஒவ்வொன்றும் மகாசக்தியின் ஒரு தனித்தன்மை பெற்ற சிறப்பு இயல்பை வெளிப்படுவதாக உள்ளது. முதலாவது மகாசக்தி உலகில் தேவையானவற்றை பாதுகாத்து முற்றிலும் தேவையில்லாதவற்றை அழித்து காக்கும் சக்தி. இந்த சக்தியே துர்க்கை சக்தி, துர்க்கையம்மன். இரண்டாவது சக்தி இயற்கையின் வளங்களை அறிந்து தக்க செயலாக்க முறையில் அவற்றினை மக்களுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் முதலிய பொருள்களாக செல்வங்களாக மாற்றும் சக்தி, அதுவே மகாலட்சுமி சக்தி, அதாவது லக்ஷ்மி. மூன்றாவது அறிவும் ஞானவுமான மகாசக்தி சரஸ்வதி சக்தி, அதாவது சரஸ்வதி தேவி. இந்த ஞான சக்தி எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை தேவையின் ஆனது. அறிவு நிலை முதிர்ந்த பொழுதுதான் ஞானம் சித்திக்கும். அறிவு எளிதில் ஞானமாக மலருவதில்லை. அறிவு நிலை வரும்போது ஞான நிலை ஆன்மீகம் தள்ளியே நிற்கின்றது. அறிவு நிலை ஞானமாக மலரும், அதற்கு இறைவன் அருள் வேண்டும். வாணி பூஜையினால் சித்தம் தெளியும். செய்கைகள் அனைத்திலும் செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும், மனத்தடை தத்துவம் உண்டாகும், நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும், சோர்வுகள் போகும், நட்பார்வைகள் தோன்றும், கல்வி வளம் பல காரியம் கைகூடும், மற்றும் பல செல்வங்களை வந்து மகிழ்ச்சிகளை விளைத்திடும். இனி முப்பெரும் தேவியரின் வடிவங்களை பார்ப்போம். காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் என்னும் ஆறுவித அசுர குணங்களையும் அதனால் வரும் தீமைகளையும் யாக்கிருதிய சோப்ன சுப்ரீதி என்ற அவஸ்தைகளையும் நம்முள் நீக்கி அருள் புரிய ருத்ராம்சம் ஆனவளாக அன்னை ஆதிபராசக்தி சங்கு, சக்கரம், கதை, வில், அம்பு, சூலம், அக்னி இவற்றை தாங்கி சிங்க வாகனத்தில் அமர்ந்து பக்தனின் துக்கத்தையும் பயத்தையும் போக்கக்கூடியவளாய் முதல் மூன்று நாட்களும் மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற அம்சத்தில் துர்க்கையாக நமக்கு அருள் புரிகின்றாள். அடுத்து லக்ஷ்மியின் அம்சம் தாமரை புஷ்பம் அமுதகலசம் தரித்தவளாய் செந்தாமரை மலரில் வீற்றிருந்து சகல சௌபாக்கியங்களையும் தரவல்ல சௌந்தரிய ரூபிணியான காத்தல் என்னும் கருணைத் தொழில் புரியும் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற அம்சத்தில் மற்ற மூன்று நாட்களும் லக்ஷ்மி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள். சரஸ்வதியின் அம்சம் அனைத்து கலா ஞானங்களையும் ஆபரணமாய் பூண்டு சகல நூல்களோடு மாலை தரித்து வித்யா ஞான ஸ்வரூபிணியாக கையில் வீண ஏந்தி வெண் தாமரை மலருடன் அன்னப்பட்சி வாகனமாக கொண்டு நாதமயமான வடிவில் அனைத்து மக்களையும் கவர்ந்து ஞானத்தை சிருஷ்டிக்கும் படைத்தல் தொழில் புரியும் சரஸ்வதி தேவி பிரம்மிகி நரசம்மி சாமுண்டி என்ற அம்சத்தில் சரஸ்வதி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள்.
Thank you.
ஜீவிதம் அளித்தல் என்ற துர்க்கையாய், காத்தல் என்ற விஷ்ணு அம்சமான லட்சுமியாய், படைத்தல் என்ற பிரமாம்சமான ஸ்ரீ சரஸ்வதியாய், அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆதிபரா சக்தி நவராத்திரி காலங்களில் நமக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றாள். ஆண்டின் புரட்டாதி திங்களில் அவளுக்கு உகந்த நாட்களாக கருதி மகையை அமாவாசை கழித்து வளர்புரை பிரதமை முதல் கொண்டு நவமி வரை 9 நாட்களும் 3 நாட்களாக துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று 3 தேவியை முழு மனத்துடன் நாம் கொண்டாடி துதிக்கும் விழாவே சாரதா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாத வளர்புரை பிரதமை முதல் நவமி முடிய 9 நாட்களில் கொண்டாடப்படும் வசந்த ருது காலத்தில் வருவதை வசந்த நவராத்திரி என்றும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆக நவராத்திரி 2, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி. நமது மக்கள் கொண்டாடுவது வழிபடுவது சாரதா நவராத்திரியே. இந்த நவராத்திரி தினங்களில் கொலு வைப்பது வழக்கம். பொம்மைகளை 9, 11 என்ற ஒற்றைப்படையாக படிகளில் வைத்து கீழ்ப்படிகளில் உலக சம்பிரதாயமாக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை பொம்மைகளாகவும், நடுவில் அரசன் தேர்ப்படை, இப்படி பிறகு மேல்தட்டுக்களில் தெய்வாம்சமான பொம்மைகளையும் வைப்பது வழக்கம். தேவி துர்கா பிறப்பிலிருந்து படிப்படியாக வளர்ந்து விஜயதசமி அன்று அசுரனை வதைத்து தேவர்களை ரட்சிக்கின்றாள் என்ற தேவி பாகவதம் கூறுகின்றது. அதுபோல படிப்படியாக நாமும் லௌகீக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து தெய்வாம்சத்தை அடைய வேண்டும் என்று உணர்த்துவது போல் இப்படி கொலு வைக்கின்றோம். இந்த நவராத்திரி காலங்களில் கொலு வைத்து காப்பு கும்பம் வைத்தால் நவகிரக வழிபாடோ சனி விரதம் இருந்து எள்ளெண்ணெய் எரிப்பதோ அவசியமில்லை என்று தேவி பூஜா விதி என்னும் நூல் செப்புகின்றது. காரணம், அன்னை ஆதிபராசக்தி நவராத்திரி தினத்திலே நவ கிரக நாயகியாக இருந்து கிரகங்களை பார்ப்பதோடு அவற்றால் வரும் நன்மை தீமைகளை தானே ஏற்று பக்தர்களை காத்தும் அருள் புரிவதால் இந்த காலங்களில் நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகள் அம்பிகையின் அடியார்களை பாதிப்பதில்லை என்றும் செப்புகின்றது. நவக்கிரகங்களிலே சூரியன், சிவன், சந்திரன், சக்தி, செவ்வாய், முருகன், இவை சிவ அம்சங்கள். இவற்றை துர்க்கை நோக்குகின்றால் புதன், விஷ்ணு, வியாழன், தட்சிணாமூர்த்தி, வெள்ளி, லக்ஷ்மி, இவை விஷ்ணு அம்சங்கள். இவற்றை லக்ஷ்மி தேவி நோக்குகின்றாள். சனி, ராகு, கேது, இவை நமது தேக ஆரோக்கியத்திற்கும் நமது புத்திக்கும் நமது ஆயுள் வித்திக்கும் அடிப்படையானவை. இவர்கள் பிரம்ம அம்சங்கள். இவற்றை சரஸ்வதி தேவி நோக்குகின்றாள். ஆக முப்பெரும் தேவியரும் நவக்கிரகங்களை பார்ப்பதனால் நவராத்திரி காலங்களிலே ஆதிபராசக்தியின் அருளால் இவை பக்தர்களை தாக்குவதில்லை. அடுத்து நவராத்திரி விரதம் இரா கொண்டது, அதாவது மாலையில், புரட்டாதி சனி விரதம் பகல் கொண்டது, மதியம் 12 மணிக்கு முன். சனி பகவான் விரதம் இருக்கின்ற அடியார்கள் எண்ணெய் வைத்து நீராடி எள்ளெண்ணெய் எரித்தால் பகல் 1 மணிக்கு முன் பாரணை அமுது உண்ண வேண்டும். இந்த அடியார்கள் நவராத்திரி விரதம் இருந்தால் இரவு நவராத்திரி பூஜை பார்த்தபின், அதாவது இரவு 9 மணிக்கு முன் அமுது உண்ண வேண்டும். ஆக 2 விரதமும் இருக்கின்ற அடியார்கள் காலையிலே எண்ணெய் வைத்து நீராடி உபவாசம் இருந்து விரதம் இருக்கின்ற அடியார்கள் நவராத்திரி விரதமும் இருந்தால் பாரணை உணவு இரவுதான் உண்ண வேண்டும். எண்ணெய் வைத்து நீராடிய உடம்பு பகல் வரை பட்டினி இருந்தால் நரம்புகள் தளர்ந்து வயிற்றில் புண்ணுருவாகி உடம்பு பலமில்லாமல் செய்துவிடும் என்பதற்காகத்தான் நவராத்திரி காலங்களில் எண்ணெய் வைத்து நீராடவோ எள்ளெண்ணெய் எரித்து வழிபடவோ கூடாது என்று அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லியது. தெய்வத்தை நம்பி விரதமிருந்து நோய் வந்தால் தெய்வத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவே சொல்லப்பட்டது. எனவே மெஞ்ஞானம் தரும் விஞ்ஞான விளக்கம், நமது இந்து மதம் விரதங்களும் விழாக்களும் நமது தேகத்தையும் வாழ்க்கையையும் சிறப்புடன் அமைத்து ஆரோக்கியமாக வாழவே சொல்லியிருப்பதால் நாமும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து இறைவன் துணையோடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தை பெறுவோமாக. மேற்கூறிய விதிமுறைகள் அம்மன் ஆலயங்களிலும் எமது திருமுருகன் ஆலயத்திலே அன்னை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரிக்கு முன்னால் நவக்கிரகங்கள் இருப்பதனாலும் இவை பொருந்தும். சர்வே ஜனகா சுகினோ பவந்து. ஆக்கம் வேதாகம மாமணி பிரம்மஸ்ரீ ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். இத்துடன்
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.